The following is a class on the Bhagavad Gita as it is, third chapter, text number 1 through 5, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on December 20th, 1968, in Los Angeles.
பின்வரும் பகவத் கீதை உண்மையுறவில் மூன்றாவது அத்தியாயம் 1 முதல் 5வது ஸ்லோகம் வரை உபன்யாசம் வழங்கியவர் தெய்வத்திரு ஆ ச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1968 வருடம் டிசம்பர் 20ஆம் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
ஓ ஜனதான், ஓ கீசவா, why do you urge me to engage in this ghastly warfare if you think that intelligence is better than fruitive work?
அர்ஜுனன் கூறினான், ஜனார்த்தனனே, கேசவனே, பலநோக்கு செயல்களை விட புத்தி சிறந்தது என்றால் கோரமான இப்போரில் தாங்கள் என்னை பலவந்தமாக ஈடுபடுத்துவது
ஏன்? The Supreme Personality of Godhead, Sri Krishna, has very elaborately described the constitution of the soul in the previous chapter with a view to delivering his intimate friend Arjuna from the ocean of material grief. And the path of realization has been recommended, Buddhi Yoga, or Krishna consciousness. Sometimes this Krishna consciousness is misunderstood to be inertia, and one with such a misunderstanding often withdraws to a secluded place to become fully Krishna conscious.
பொருளுரை. முந்தைய அத்தியாயத்தில் ஜட துன்பம் என்னும் பெருங்கடலில் இருந்து தனது உற்ற நண்பனான அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணர் ஆத்மாவின் இயற்கையை பற்றி மிக விளக்கமாக உரைத்தார். புத்தியோகம் அல்லது கிருஷ்ண உணர்வே தன்னுணர்விற்கான வழியாக சிபாரிசு செய்யப்பட்டது. சில சமயங்களில் கிருஷ்ண உணர்வானது செயலற்ற சோம்பல் நிலையாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அத்தகு தவறான எண்ணத்திலுள்ள சிலர் பகவான் கிருஷ்ணனின் திருநாமங்களை ஜபித்து பூரண கிருஷ்ண உணர்வு நிலையை அடைவதற்காக தனிமையான இடத்திற்கு செல்ல விரும்புகின்றனர்.
Yes, this is very important point. Sometimes it is thought that a spiritual life means to retire from active life.
ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. சில சமயத்தில் ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னா செயல்பட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையிலிருந்து ஓய்வு எடுத்துக் கொள்றதுன்னு கருதப்படுது.
That is general impression. People think that for cultivation of spiritual knowledge or self-realization, they should go to some Himalayan caves or some secluded place. That is also recommended.
இது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு கருத்து. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆன்மீக ஞானத்தை வளர்த்து கொள்வது அப்படின்னா அல்லது தன்னை அறிதல் அப்படின்னா ஏதோ இமயமலை குகைக்குள்ளே போகணும் அல்லது ஏதாவது ஒரு தனிமையான இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு தான்.
பட் that sort of recommendation is meant for persons who are unable to engage themselves in activities of Krishna consciousness.
ஆனால் இந்த மாதிரியான பரிந்துரைகள்லாம் யாரால கிருஷ்ண உணர்வில் ஈடுபட முடியலையோ அந்த மாதிரியான நபர்களுக்கானது.
Lord Krishna is teaching Arjuna how one can remain in his position. Never mind whatever he is, still he can become perfectly in Krishna consciousness.
பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனிடத்தில் என்ன போதிக்கிறாருன்னா, ஒருத்தர் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அதை பற்றி கவலை இல்லை, இருந்தாலும் அவர் ஒரு பக்குவமான கிருஷ்ண உணர்வனாக ஆக முடியும் அப்படின்றார்.
That is the whole substance of the teachings of Lord Chaitanya, Lord Krishna.
அதுதான் பகவான் கிருஷ்ணருடைய போதனைகளுடைய மொத்த சாரமும்.
C. Sri Chaitanya Mahaprabhu also, he never asked anybody to change his position.
Sri Chaitanya Mahaprabhu kuda eppozhudhume yaarudaiya nilaiyum maatra solli avar kekkala.
He simply recommended that you associate with pure devotees and hear from him. That's all.
அவர் வெறுமனே என்ன பரிந்துரைக்கிறாருன்னா, ஒரு தூய பக்தருடைய சங்கத்தில் இருங்க, அவர்கிட்ட இருந்து ஸ்ரவணம் பண்ணுங்க.
ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு நெவர் ஆஸ்க் எனிபடி தட் யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜஸ்ட் ஐ சங்கராச்சாரியர் சங்கராச்சாரியர் தியோரி தட் யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகாம் ஏ சன்னியாஸ் இன் ரினவுன்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் லைஃப் Then you try to understand what you are, Sankha philosophy.
உதாரணத்துக்கு சங்கராச்சாரியருடைய கொள்கை என்னன்னா, முதல்ல நீங்க ஒரு சன்னியாசி ஆகுங்க, அதாவது துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளுங்க, அதுக்கப்புறம் நீங்க யார் அப்படின்றத புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க சாங்கிய தத்துவத்தை. ஆனால் சைத்தன்ய மகாபிரபு யார்கிட்டையுமே அந்த மாதிரி கேட்டதே கிடையாது.
Therefore, according to their system, anyone who takes sannyas, he is supposed to be immediately merged into the existence of God. Therefore, they address Narayan.
அதனால தான் அவர்களுடைய வழிமுறைப்படி யார் ஒருத்தர் சந்நியாசம் ஏற்றுக்கொள்றாங்களோ அவர் உடனடியாக இந்த கடவுளுடைய இருப்பில் இணைந்து கொள்ள வேண்டியவராகிடுறார். அதனால தான் அவங்களை வந்து நாராயணன் அழைப்பாங்க.
இன் சங்கர் சம்பிரதாய் ஒன் சன்னியாசி அட்ரஸஸ் அனதர் சன்னியாசி அஸ் நாராயண்.
சங்கர சம்பிரதாயத்தில் ஒரு சன்னியாசி இன்னொரு சன்னியாசிய நாராயணன் அழைப்பாங்க.
பட் ஹியர் இன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் மூவ்மெண்ட் தேர் இஸ் நோ கண்டிஷன். தி ஓன்லி கண்டிஷன் இஸ் That is not condition, that is recreation.
ஆனால் இங்கே இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கத்தில் எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. அது நிபந்தனையே கிடையாது. இங்கே வந்து புதுப்பிக்கிறது தான்.
Just like we have got this nice place. We invite people, please come and join with us.
உதாரணத்துக்கு இங்கே நமக்கு ரொம்ப நல்ல இடம் இருக்கு, நம்ம மக்களை அழைக்கிறோம், தயவு செய்து வந்து எங்களோட சேர்ந்து கொள்ளுங்க.
நாட் நெசசரிலி தட் ஒன் ஹேஸ் டு கம் அண்ட் டான்ஸ் வித் அஸ் ஆர் சிங் வித் அஸ். சிம்பிளி இஃப் ஹி கம்ஸ் அண்ட் சீஸ் அவர் ஆக்டிவிட்டிஸ் தட் இஸ் ஆல்சோ எ கிரேட் பெனிஃபிட்.
ஒருத்தர் இங்க வந்து எங்களோட சேர்ந்து பாடணும் நடனமாடணும் அப்படின்றது கூட அவசியம் இல்லை. வெறுமனே அவர் இங்க வந்து எங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தாவே அதுவும் கூட மிகப்பெரிய பலனை கொடுக்குது.
Simply, if somebody appreciates, oh, these boys and girls, they are doing nice, that will be also beneficial for him.
Oh, இந்த இளைஞர்களும் யுவதிகளும் ரொம்ப நல்ல விஷயத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னு கொஞ்சம் பாராட்டினாவே போதும், அதுவும் அவருக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடியது.
Then gradually, he will grasp. But people are so obstinate. That in spite of our repeated request, please come and join with us, they have no time.
பிறகு அதை படிப்படியாக அவர் புரிந்து கொள்வார். ஆனால் மக்கள் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்கன்னா, நம்ம திரும்ப திரும்ப அவங்கள அழைத்தாலுமே கூட தயவு செய்து எங்களோட வந்து இணைந்து கொள்ளுங்க அப்படின்னு அவங்க நேரம் இல்லைன்றாங்க. மேலும் படிங்க.
Sometimes
this Krishna consciousness is misunderstood to be inertia, and one with such a misunderstanding often withdraws to a secluded place to become fully Krishna conscious by chanting the holy name of Lord Krishna.
சில சமயங்களில் கிருஷ்ண உணர்வானது செயலற்ற சோம்பல் நிலையாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அத்தகு தவறான எண்ணத்தில் உள்ள சிலர் பகவான் கிருஷ்ணரின் திருநாமங்களை ஜபித்து பூரண கிருஷ்ண உணர்வு நிலையை அடைவதற்காக தனிமையான இடத்திற்கு செல்ல விரும்புகின்றனர்.
And sometimes the so-called devotees of Krishna in Vrindavan you'll find that they are keeping themselves in a secluded place and supposed to be chanting Hare Krishna.
சில சமயத்தில் பெயரளவிலான கிருஷ்ண பக்தர்கள் பிருந்தாவனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் தன்னை தனிமையான ஒரு இடத்துல வச்சுக்குவாங்க. அவங்க உண்மையிலேயே ஹரே கிருஷ்ணா ஜபம் செய்துட்டுருக்க வேண்டியவங்க.
பட் ப்ராக்டிக்கலி இட் ஹாஸ் பீன் சீன் தட் பை சச் ஆர்டிஃபிஷியல் வே ஆஃப் பிகமிங் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் டஸ் நாட் make anyone advance. I have seen practical.
இந்த மாதிரி செயற்கையா ஒருத்தர் கிருஷ்ண உணர்வு நிலைக்கு வர்றது அப்படின்றது நடைமுறையில் அதை நம்ம பார்க்கலாம். அது யாருக்கும் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்காது. நடைமுறையில் அதை நான் பார்த்துருக்கேன்.
They are living in a secluded place, chanting Hare Krishna, but practically when he comes out, he is mocking.
அவங்க ஒரு தனிமையான இடத்துல உட்காந்து ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நடைமுறையில் பார்த்தோன்னா அவர் எப்போ வெளியில் வராரோ புகைப்பிடிப்பார்.
He cannot give up even smoking and what to speak of this material world. You see, that is artificial.
புகைப்பிடிக்கிறத கூட அவரால் விட முடியல. அவர் இந்த பௌதிக உலகத்தை விடுறதை பற்றி சொல்றதுக்கு என்ன இருக்கு பாருங்க. இது செயற்கையானது.
This is not recommended. First of all, you become mature, then secluded place. Otherwise, there is no secluded place. Maya is everywhere.
அது பரிந்துரைக்கப்படலை. முதல்ல நீங்கள் முதிர்ச்சி அடைங்க, அதுக்கப்புறம் ஒரு தனிமையான இடம். அப்படி இல்லைன்னா தனிமையான இடம்ன்றது எதுவுமே கிடையாது. மாயா எல்லா இடத்துலையுமே இருக்கு.
Maya will dictate, oh, you are so tired, why don't you come out and smoke a cigarette? Yes. And he thinks he is advancing. His nonsense is advancing.
Maya avanukku kattalai idum, oh nee romba sorva irukke, yen veliyila vandu oru cigarette pudikkudadu, aama appdi nenichittu avan veliyila vandu na romba munnetram adanjitten appdi avan nenichittirpan. Idu romba abathamana munnetram.
No. ஃபலேன பரிச்சயத்தை
இல்ல ஃபலேன பரிச்சயத்தை
பை தி ரிசல்ட் ஒன் ஹஸ் டு பி ஜட்ஜ் ஹவ் ஃபார் இயர்ஸ் அட்வான்ஸ். சிமிலர்லி தேர் ஆர் சோ மெனி பர்சன்ஸ் தேர் மெடிடேட்டிங். வாட் மெடிடேட்டிங் நான்சென்ஸ். வாட் இஸ் தேர் கேரக்டர்?
பலனை வச்சுதான் ஒருத்தர் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காருன்றதை தீர்மானிக்கணும். அதே மாதிரி எத்தனையோ நபர்கள் தியானம் செய்கிறாங்க. என்ன அபத்தமான தியானம் அவங்க செய்கிறாங்க? அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன?
இப் யூ சேலஞ்ச் தேர் கேரக்டர், நான்சென்ஸ். ஸோ திஸ் சார்ட் ஆஃப் திங்ஸ் வில் நாட் ஹெல்ப். கம் ப்ராக்டிக்கலி ஃபார்வர்ட்.
அவங்களுடைய குணாதிசயங்களுக்கு சவால் விட்டீங்கன்னா அபத்தமானதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் உதவி பண்ணாது. நடைமுறையில் முன்னுக்கு வாங்க.
Just like our students going door to door chanting Hare Krishna and people are taking advantage of it. They are hearing.
உதாரணத்துக்கு நம்முடைய இந்த மாணவர்கள் வீடு வீடாக போய் ஹரே கிருஷ்ணா பாடுறாங்க. மக்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு அதை கேட்குறாங்க.
This process is beneficial to the public. Even a small child who joins here, he also tries to clap.
அதனால இந்த வழிமுறையானது பொதுமக்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கு. ஒரு சின்ன குழந்தை கூட இங்கே வந்து சேர்ந்தா அந்த குழந்தையும் கூட கைத்தட்டுறதுக்கு முயற்சிக்குது.
ஸோ திஸ் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் மூமெண்ட் is not to remain in a secluded place to get cheap advertisement, oh, that man is meditating. No. Go practically, what?
அதனால இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது ஏதோ மலிவா ஒரு தனிமையான இடத்துல போய் உட்காந்து தன்னை விளம்பரப்படுத்திக்கிறது இல்லை. ஓ, அவர் வந்து தியானம் செய்கிறாருங்க. இல்லை, நீங்கள் நடைமுறையில் வெளியில் போய் வேலை பார்க்கணும்.
Just like Lord Jesus Christ, he practically worked. So there is practical work. No question of going into secluded place.
ஏசு குரிஸ்து கூட பார்த்தீங்கன்னா நடைமுறையில் அவர் செயல்பட்டார். இங்கே தனிமையான இடத்துக்கு போகிறது அப்படின்ற பேச்சுக்கே இங்கே இடம் இல்லை.
We should remain in the congested city and preach this Krishna consciousness movement without being affected by this contamination of city life. That is perfect.
நம்ம மக்கள் நெருக்கம் மிகுந்த நகரங்களிலேயே இருந்து இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கத்தை நம்ம பிரச்சாரம் செய்யணும். கலங்கப்பட்ட இந்த நகர வாழ்க்கையினுடைய பாதிப்பு இல்லாம அதுதான் பக்குவ நிலை.
This shall not be contaminated, touched by the contamination of the city life, but still say they all go on with Krishna consciousness. That is perfect.
கலங்கப்பட்ட இந்த நகர வாழ்க்கையில வாழ்றதால அவர்கள் கலங்கப்பட மாட்டாங்க. ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து இந்த கிருஷ்ண உணர்வோடு செயல்பட்டு இருப்பாங்க. அதுதான் பக்குவம்.
But without being trained in the philosophy of Krishna consciousness, it is not advisable to chant the holy name of Krishna in a secluded place where one may acquire only cheap adoration from the innocent public. Arjuna thought of Krishna consciousness or Buddha yoga, intelligence and spiritual advancement of knowledge, as something like retirement from active life, the practice of penance and austerity at a secluded place.
அத்தகைய தனிமையான இடத்தில் அறியாத அப்பாவி மக்களிடமிருந்து மலிவான மரியாதையை ஒருவன் பெறலாம். சுறுசுறுப்பான வாழ்வில் இருந்து ஓய்வு பெற்று தனிமையான இடத்தில் தவங்களை செய்வதே புத்தியோகம். புத்தியை கொண்டு ஆன்மீக முன்னேற்றம் அடைதல் எனப்படும் கிருஷ்ண உணர்வு என்று அர்ஜுனனும் தவறாக எண்ணினான். வேறு விதமாக கூறினால்,
Yes, Arjun is asking that you say that Krishna consciousness is very good. Why you are engaging me in this fight? That is his question.
Ama Arjuna kekran enna na neenga sonninge inda Krishna bhakti indradhu romba nalladhu ana ye neenga enna sanda poradhala eedupaduthreenga adha avanude kelvi.
So Krishna will answer this question.
Adanal Krishna inda kelvikku padhil solvar.
General people understand that retiring from ordinary duties, one becomes spiritually advanced.
பொதுவான மக்கள் என்ன புரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, சாதாரண கடமைகளிலிருந்து ஒருத்தர் ஓய்வு பெறதே ஆன்மீகமா முன்னேற்றம் அடைஞ்சதுன்னு நினைக்கிறாங்க.
That is being taught here. It is not like that.
அப்படிதான் இங்க போதிக்கப்பட்டிருக்கு. ஆனா அது அப்படி அல்ல.
Krishna taught to the whole world that Arjuna was a soldier. He was a fighter. And in his fighting also he can be Krishna conscious.
கிருஷ்ணர் உலக மொத்தத்துக்கு என்ன போதிக்கிறாருன்னா, அர்ஜுன ஒரு போர் வீரன், சண்டை போடுறவன். அந்த சண்டையை கூட ஒருத்தர் கிருஷ்ண உணர்வாக்க முடியும்ன்றது தான்.
It is not that he has to cease from fighting and then become Krishna conscious.
அவன் சண்டை போடுறதை விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் அவன் கிருஷ்ண உணர்வை எடுத்துக்கொள்ளணும்ன்றது இல்லை. அது அப்படி அல்ல.
There is no such question. There is no rejection of anything.
அப்படிப்பட்ட கேள்வி இங்க இல்லை. எதையும் இங்க நிராகரிக்கிறதுன்றது கிடையாது.
But dovetailing everything. That is the problem.
ஆனா எல்லாவற்றையும் இங்க பொறுத்து கொள்ள முடியும். அதுதான் இங்க வழிமுறை.
Do everything but in Krishna consciousness.
நீங்க எல்லாத்தையும் செய்யுங்க, ஆனா அது கிருஷ்ண உணர்வுல செய்யுங்க.
If you are a fighter, fight but for Krishna. If you are a businessman, all right, do business for Krishna.
நீங்க ஒரு வீரன்னா கிருஷ்ணருக்காக சண்டை போடுங்க. நீங்க ஒரு வியாபாரின்னா கிருஷ்ணருக்காக நீங்க வியாபாரம் பண்ணுங்க.
If you are something else, do that, but for Krishna. This is wanted. This is called Krishna consciousness.
நீங்க வேற ஏதாவது இருந்தீங்கன்னா அதையும் கிருஷ்ணருக்காக செய்யுங்க. அதுதான் இங்க தேவை இருக்கு. இதுக்கு பேரு தான் கிருஷ்ண பக்தி.
To dovetail everything with Krishna.
எல்லாவற்றையும் கிருஷ்ணரோட பொருத்திக் கொள்றது.
நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்த ஜுக்த வைராகம் உச்சத் ஜுக்த வைராகம் ரியல் ரினன்சியேஷன் இஸ் டு டாப்டெல் எவ்ரி திங் ஃபார் கிருஷ்ணா.
யுக்த வைராகியா உண்மையான துறவு அப்படின்னா எல்லாத்தையும் கிருஷ்ணருக்காக கிருஷ்ண உணர்வுல பொருத்திக் கொள்றது.
தட் இஸ் ரினன்சியேஷன்.
அதுதான் துறவு.
நாட் ரினன்சியேஷன் தட் ஐ ஆர்ன் whole time millions of dollars and distribute among my children and or engage in some other way and I become Krishna conscious in a secluded place.
அத விட்டுட்டு துறவுன்னா ஏதோ எல்லா சமயத்திலையும் பல லட்சக்கணக்கான டாலர் சம்பாதிச்சு குழந்தைகளுக்கெல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டு அவங்க வேற விதமா செயல்பட நான் கிருஷ்ண உணர்வுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏதோ தனிமையான இடத்துல போய் இருக்கிறது இல்ல.
நோ
இல்ல.
யூ கேன் பிகின் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் ஃப்ரம் தி வெரி பிகினிங். ஏர்ன் ஃபார் கிருஷ்ணா, ஸ்பெண்ட் ஃபார் கிருஷ்ணா, திங்க் ஃபார் கிருஷ்ணா, வர்க் ஃபார் கிருஷ்ணா, தட் இஸ் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். ஃபைட் ஃபார் கிருஷ்ணா, நத்திங் டு பி ரிஜெக்ட்.
கிருஷ்ணா பக்திய நீங்க ஆரம்பத்திலிருந்தே தொடங்கலாம். நீங்க கிருஷ்ணருக்காக சம்பாதிக்கலாம், கிருஷ்ணருக்காக செலவழிக்கலாம், கிருஷ்ணருக்காக சிந்திக்கலாம், கிருஷ்ணருக்காக வேலை செய்யலாம், கிருஷ்ணருக்காக சண்டை போடலாம். எதுவுமே இங்க நிராகரிக்கிறது கிடையாது.
எவ்ரிதிங் டு பீ டாப்டெல் வித் கிருஷ்ணா, தட் இஸ் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்.
எல்லாத்தையும் கிருஷ்ணரோட பொறுத்து கொள்றதுக்காக இருக்கு. அதுதான் கிருஷ்ண உணர்வு.
In other words, we wanted to skillfully avoid the fighting by using Krishna consciousness as an excuse. But as a sincere student, he placed the matter before his master and questioned Krishna as to his best course of action. In answer, Lord Krishna elaborately explained karma yoga, or work in Krishna consciousness, in this third chapter.
வேறு விதமாக கூறினால், கிருஷ்ண உணர்வினை சாக்காக வைத்து போரிடுவதிலிருந்து சாமர்த்தியமாக தப்பிக்க விரும்பினான். ஆனால் நேர்மையான சீடனாக இருந்ததால் இந்த விஷயத்தை குருவிடம் சமர்ப்பித்து தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவரிடம் கேட்கிறான். அர்ஜுனனின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் கர்மயோகம் கிருஷ்ண உணர்வில் செயல்படுதல் என்பதை இந்த மூன்றாம் அத்தியாயத்தில் விளக்குகிறார்.
கர்மயோகா மீன்ஸ் கர்மா மீன்ஸ் action, fruitive action. Everyone is working in this world to get some result.
ஆமா, கர்ம யோகா அப்படின்னா கர்மன்னா செயல், அதாவது பலனுக்காக செய்யும் செயல். எல்லாருமே இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு பலனுக்காக தான் செயல்படுறாங்க.
Somebody is working in business, earning millions of dollars yearly. Why he is earning? He is earning for his sense gratification.
ஒருத்தர் அவருடைய வியாபாரத்து மூலமா ஒரு வருஷத்துக்கு பல லட்சக்கணக்கான டாலர் சம்பாதிக்கிறார். எதுக்காக அவர் சம்பாதிக்கிறார்? அவர் சம்பாதிக்கிறது அவருடைய புலனின்பத்துக்காக.
As soon as he has got money, he changes his car, he changes his apartment, changes his standard of life, only for increasing. The whole world is working so hard and the result is that increasing their objects of sense gratification. This is called karma.
அவருக்கு பணம் கிடைச்ச உடனே அவர் அவருடைய காரை மாத்துறார், அவருடைய அபார்ட்மெண்ட்டை மாத்துறார், அவருடைய வாழ்க்கை தரத்தை அதிகப்படுத்துறார். இந்த உலகம் மொத்தமும் கடினமா உழைக்குது. அதனுடைய விளைவு என்னன்னா அவர்களுடைய புலனின்ப விஷயங்களை அதிகப்படுத்துறாங்க. இதுக்கு பேர் தான் கர்மா.
கர்மா மீன்ஸ் டு என்ஜாய் தி ரிசல்ட் ஆஃப் யுவர் ஆக்டிவிட்டி.
கர்மா அப்படின்னா உங்களுடைய செயல்களுடைய பலனை அனுபவிக்கிறது.
அண்ட் வென் இட் இஸ் கர்ம யோகா, தட் மீன்ஸ் தி ஆக்டிவிட்டிஸ் விச் இஸ் யுவர் ஆக்குபேஷன், யூ கேன் என்கேஜ் யுவர் செல்ஃப் இன் தட் ஆக்டிவிட்டி But don't engage the result for your sense gratification, but for satisfaction of Krishna. That is called karma yoga.
மேலும் கர்ம யோக அப்படின்னும் போது உங்களுக்குன்னு ஒரு சில செயல்கள் இருக்கு, தொழில் இருக்கு. நீங்கள் அந்த குறிப்பிட்ட தொழிலில் உங்களை ஈடுபடுத்தலாம். ஆனால் அந்த செயல்களுடைய விளைவை உங்களுடைய புலன் இன்பத்துக்காக ஈடுபடுத்தக்கூடாது. ஆனால் கிருஷ்ணருடைய திருப்திக்காகவா இருக்கணும். அதுக்கு பேர் தான் கர்மயோக.
யோகா மீன்ஸ் டு லிங்க் அப் வித் தி சுப்ரீம்.
யோகா அப்படின்னா அந்த உச்சமானவரோட தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது.
அண்ட் கர்மா, யூ ஆர் இன்க்ளைன் டு ஒர்க், ஆல் ரைட் ஒர்க், பட் லிங்க் அப் யுவர் ரிசல்ட் ஆஃப் ஒர்க் வித் கிருஷ்ணா. தட் இஸ் கால் கர்மஜீவ்.
மேலும் கர்மா, இப்போ நீங்கள் வேலை செய்கிறதுக்கு விருப்பப்படுறீங்க, சரி, நீங்கள் வேலை செய்யுங்க, ஆனால் உங்களுடைய விளைவை கிருஷ்ணரோட சம்பந்தப்படுத்திடுங்க. அதுக்கு பேர் கர்ம யோகா.
யோகா மீன்ஸ் லிங்கிங் அப் வித் தி சுப்ரீம் அண்ட் கர்மா வென் இட் இஸ் லிங்க்ட் அப் வித் கிருஷ்ணா தட் இஸ் கால் கர்ம யோகா. இட் வில் பி எக்ஸ்பிளைன்ட் நவ்.
யோகா அப்படின்னா உச்சமானவரோட தொடர்பை ஏற்படுத்திக்கிறது. கர்மா அப்படின்னா கிருஷ்ணரோட சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கிறது. அதுக்கு பேர் கர்ம யோகா. அது இப்போ விளக்கப்படவிருக்கு. இரண்டாவது ஸ்லோகம். இரண்டு வழிகளை ஒன்று போல கூறும் உமது அறிவுரையால் எனது புத்தி பேதலிக்கின்றது. எனவே எனக்கு மிகவும் நன்மையானது எது என்பதை முடிவாக கூறுவீராக.
பீப்புள் திங்க் இட் இஸ் ஈக்விவோகல். ஐ ஆஸ்க் யூ டு பிகம் ஸ்பிரிச்சுவலிஸ்ட், ஸ்டில் ஐ ஆஸ்க் யூ டு ஒர்க் ஆர்டினரிலி, கோ ஒர்க் லைக் திஸ், ஒர்க் லைக் திஸ்.
ஆமா, மக்கள் நினைக்கிறாங்க இது ஒரு தெளிவில்லாத பேச்சுன்னு. நீங்க ஆன்மீகவாதி ஆகணும்னு கேட்குறேன், இருந்தாலும் நீங்க சாதாரணமா வேலை செய்யுங்க, உங்களுடைய வேலைக்கு போங்க, நீங்க இதை செய்யுங்க அதை
செய்யுங்கன்றேன். But it is not equivocal. That is the real process of working.
அவர்கள் நினைக்கிறாங்க என்ன மாதிரியான ஆன்மீக வாழ்க்கை இது, அவங்களும் பணம் சம்பாதிக்கிறாங்க, அவங்களும் தொழிற்சாலையில் வேலை பார்க்குறாங்க, அல்லது அவங்களும் இதை செய்கிறாங்க அதை செய்கிறாங்க. ஒரு சாதாரண நபருக்கு இது தெளிவற்றதாக தோணுது. ஆனால் இது தெளிவற்றது அல்ல, இதுதான் செயல்படுறதுக்கான வழிமுறையே.
In the previous chapter, as a prelude to the Bhagavad Gita, many different paths were explained, namely Samkhya Yoga, Buddhi Yoga, controlling the senses by intelligence, work without fruitive desire, the position of the neophyte, etc. This was all presented unsystematically. A more organized outline of the path would be necessary for action and understanding. Arjuna therefore wanted to clear up these apparently confusing matters so that any common man could accept them without misinterpretation. Although Krishna had no intention of confusing Arjuna by any jugglery of words, Arjuna could not follow the process of Krishna consciousness, either by inertia or active service. In other words, by his questions, he is clearing the path of Krishna consciousness for all students
பொருளுரை. பகவத்கீதைக்கு ஒரு முன்னுரையை போன்ற முந்தைய அத்தியாயத்தில் சாங்கிய யோகம், புத்தி யோகம், புத்தியை கொண்டு புலன்களை அடக்குதல், பலன் கருதாது செயல்படுதல், புதியவரை நிலை முதலிய பல்வேறு பாதைகள் விளக்கப்பட்டன. இவை அனைத்தும் எவ்வித தெளிவான வரைமுறையும் இன்றி கூறப்பட்டன. புரிந்து கொள்வதற்கும் செயல்படுவதற்கும் முறைப்படுத்தப்பட்ட ஒரு வழிமுறை அவசியமாகும். எனவே குழப்புவதைப் போல தெரியும் இவ்விஷயங்களை பிழைகள் ஏதுமின்றி சாதாரண மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தெளிவுபடுத்த விரும்புகிறான் அர்ஜுனன். வார்த்தை ஜாலத்தால் அர்ஜுனனை குழப்ப வேண்டும் என்ற எண்ணம் கிருஷ்ணருக்கு கிடையாது. என்ற போதிலும் கிருஷ்ண உணர்வை எவ்வாறு பின்பற்றுவது, செயல்களை துறப்பதா அல்லது உற்சாகத்துடன் செயலாற்றுவதா என்பதை அர்ஜுனனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. வேறு விதமாக கூறினால், தனது கேள்விகளின் மூலம் பகவத்கீதையின் ரகசியத்தை புரிந்து கொள்ள விரும்பும் எல்லா மாணவர்களுக்கும் கிருஷ்ண உணர்வின் பாதையை சீரமைத்துக் கொடுக்கிறான்
அர்ஜுனன்.
ஆமாம், சில சமயத்தில் மாணவர்களுக்கு இது முரண்பட்டதா தோணலாம்.
பட் ஆக்சுவலி தி மாஸ்டர் ஹூ இஸ் வெல் கன்வர்டன் ஹி டஸ் நாட் சே எனிதிங் கான்ட்ரடிக்டரி.
ஆனால் உண்மையிலே ஆசிரியர் மிகவும் கற்றறிந்தவராக இருக்கிறதால அவர் முரண்பட்டதா எதையும் சொல்றதில்லை.
இட் இஸ் தி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் தட் சம்டைம்ஸ் ஹி திங்க்ஸ் தட் இட் இஸ் கான்ட்ரடிக்டரி.
சில சமயத்தில் மாணவன் தவறாக புரிந்து கொள்றதுனால முரண்பட்டதா இருக்கிறது போல அவனுக்கு தோணுது.
Therefore, the question is allowed. You will find that a student is advised to question to the spiritual master.
அதனால தான் கேள்வி கேட்க அனுமதிக்கப்படுது. நீங்க பார்க்கலாம், மாணவனுக்கு என்ன அறிவுறுத்தப்படுதுன்னா ஆன்மீக குருவிட்ட கேள்விகள் கேட்க சொல்லி.
தத்வித்தி யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி டிரான்சென்டென்டல் சயின்ஸ் பை தி ப்ராசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் திங் இஸ் சரண்டர் தென் கொஸ்டன் அண்ட் சேவா சர்வீஸ் சரண்டர் அண்ட் சர்வீஸ் அண்ட் கொஸ்டன்.
தத்வித்தி, நீங்க என்ன புரிஞ்சு கொள்ளணும்னா இந்த உன்னதமான விஞ்ஞான எப்படி புரிந்து கொள்ளப்படுதுன்னா, முதல்ல நீங்கள் சரணடையணும், ரெண்டாவது கேள்வி கேட்கணும், மூன்றாவது சேவை. சரணாகதி, சேவை, கேள்வி.
சிம்பிளி இஃப் யூ க்வெஸ்சன் அண்ட் டோன்ட் சரண்டர் டோன்ட் ரெண்டர் எனி சர்வீஸ் தென் இட் வில் பி சிம்பிளி வேஸ்ட் ஆஃப் டைம்.
வெறுமனே நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, சரணடையில எந்த சேவையும் பண்ணல அப்படின்னா அது வெறுமனே நேரத்தை வீணடிக்கிறதாகும்.
ஜஸ்ட் லைக் அர்ஜுன் வாஸ் டாக்கிங் இன் தி பிகினிங் வித் கிருஷ்ணா ஆஸ் ஃப்ரெண்ட், த கிருஷ்ணா வாஸ் டாக்கிங் வெரி காஷியஸ்லி பிகாஸ் இட் வாஸ் ஃப்ரெண்ட்லி டாக்.
உதாரணத்துக்கு அர்ஜுன தொடக்கத்தில் கிருஷ்ணரிடத்தில் ஒரு நண்பனை போல பேசிட்டு இருந்தான். கிருஷ்ணரும் ரொம்ப கவனத்தோட பேசிட்டு இருந்தார், ஏன்னா அது நட்பு ரீதியிலான பேச்சு.
பட் நான் வென் அர்ஜுன் சரண்டர் டு ஹிம் ஐ அக்செப்ட் யூ ஆஸ் மை ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் ஹி இஸ் டாக்கிங் ஃப்ரீலி திஸ் இஸ் கோயிங்.
ஆனால் அர்ஜுனை அவரிடத்துல சரணடைஞ்ச உடனே, இப்போ நான் உங்களை ஆன்மீக குருவாக ஏற்றுக்கொள்றேன்னு சொன்ன உடனே அவர் இப்போ தாராளமாக பேசுறார், அதுதான் இப்போ போயிட்டு இருக்கு.
The
Blessed Lord said, O sinless Arjuna, I have already explained that there are two classes of men who realize the self. The contemplative are inclined to understand it by empirical philosophical speculation, and the active are inclined to know it by devotional service.
மூன்றாவது ஸ்லோகம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பாவங்களற்ற அர்ஜுனா, இருவகையான மனிதர்கள் தன்னுணர்விற்காக முயற்சி செய்வதாக நான் முன்பே விளக்கினேன். சிலர் சாங்கிய தத்துவ சிந்தனைகளாலும் பிறர் பக்தி தொண்டினாலும் தன்னுணர்வினை அடைய முயற்சி செய்கின்றனர். பொருளுரை. இரண்டாம் அத்தியாயத்தின் 39வது ஸ்லோகத்தில் சாங்கிய யோகம், கர்ம யோகம் ஆகிய இரண்டு வழிமுறைகளை இறைவன் விளக்கினார்.
சாங்கோ யோகா. சாங்கோ மீன்ஸ் அனலைசிங் தி மெட்டீரியல் எலிமெண்ட்ஸ் and dovetail it with the Supreme.
Sankhya Yoga. Sankhya Abdina Bhavadiga Molakurugala Arainde Ada and the Uchamana Roda Yanaita Kulrad.
This is called Sankhya Yoga. Sammak Kapayate. Or things are very explicitly explained for understanding of the common man. That is called Sankhya Yoga or Jnana Yoga.
இதுக்கு பேர் சாங்கிய யோகா சம்யாக்கியாபாயத்தை அல்லது விஷயங்களை ஒரு பொதுவான மக்கள் புரிந்து கொள்கிற மாதிரி மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் சாங்கிய யோகா அல்லது ஞான யோகா.
அண்ட் அனதர் இஸ் கர்மயோகா ஆர் புத்தி யோகா. வா
மற்றொன்று கர்மயோகா அல்லது புத்தி யோகா.
Sankhya Yoga, or the analytical study of the nature of spirit and matter, is a subject for persons who are inclined to speculate and understand things by experimental knowledge and philosophy. The other class of men work in Krishna consciousness, as is explained in verse 61 of the same second chapter. The Lord has explained also in verse 39 that by working under the principles of Buddhi Yoga, or Krishna consciousness, one can be relieved from the bonds of action. And furthermore, there is no flaw in the process. The same principle is more clearly explained in verse 61, that this Buddhi Yoga is to depend entirely on the Supreme, or more specifically, on Krishna. And in this way, all the senses can be brought under control very easily. Therefore, both the yogas are interdependent as religion and philosophy. Religion without philosophy is sentiment, or sometimes fanaticism, while philosophy without religion is mental speculation. The ultimate goal is Krishna.
இவற்றையே இச்ஸ்லோகத்தில் மேலும் தெளிவாக எடுத்துரைக்கிறார். ஜடத்தின் இயற்கையையும் ஆன்மாவின் இயற்கையையும் ஆய்வு செய்யக்கூடிய வழிமுறை சாங்கிய யோகம் என்று அழைக்கப்படுகிறது. ஆராய்ச்சியின் மூலம் பெறப்படும் ஞானம் மற்றும் தத்துவத்தின் அடிப்படையில் ஆழமாக சிந்தித்து புரிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு இம்முறை உரித்தானதாகும். மற்ற வகையினரோ இரண்டாம் அத்தியாயத்தின் 61வது ஸ்லோகத்தில் கூறியுள்ளபடி கிருஷ்ண உணர்வில் செயலாற்றுகின்றனர். மேலும் 39வது ஸ்லோகத்தில் புத்தியோகம் எனப்படும் கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளின்படி செயலாற்றுவதால் செயல்களின் பந்தத்திலிருந்து விடுபடலாம் என்று இறைவன் கூறியுள்ளார். அது மட்டுமின்றி இம்முறையில் எவ்வித குற்றமும் இல்லை. இதே கொள்கை மேலும் தெளிவாக 61வது ஸ்லோகத்தில் விளக்கப்பட்டுள்ளது. புத்தியோகம் என்றால் பரமரின் மீது, குறிப்பாக கிருஷ்ணரின் மீது பூரணமாக சார்ந்திருப்பதாகும். இவ்வழியில் எல்லா புலன்களையும் சுலபமாக கட்டுப்படுத்த முடியும். எனவே இரண்டு யோகங்களும் மதத்தையும் தத்துவ ஞானத்தையும் போல ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. தத்துவமற்ற மதம் வெறும் மன எழுச்சியே, சில சமயங்களில் வெறியாகவும் அறியப்படுகிறது. மதமற்ற தத்துவம் வெறும் மனக்கற்பனையாகும். இரண்டின் இறுதி நோக்கமும் ஸ்ரீகிருஷ்ணரே.
There are a certain class of men who are simply philosophizing, and there are certain class of men who are simply blindly following various ritualistic process.
குறிப்பிட்ட வகையான மக்கள் இருக்காங்க. அவர்கள் எல்லாவற்றையும் தத்துவமாக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு வகையான மக்கள் வெறுமனே கண்மூடித்தனமா மத சடங்கு வழிமுறையை பின்பற்றிட்டு இருக்காங்க.
சோ பகவத்கீதா இஸ் காம்பினேஷன் ஆஃப் போத். தட் இஸ் சயின்ஸ்.
ஆனால் பகவத்கீதையோ இது ரெண்டும் சேர்ந்தது. இது விஞ்ஞானபூர்வமானது.
யூ ஷுட் பி ரிலிஜியஸ் பட் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் பிலாசபிக்கல், நாட் அதர்வைஸ் ஒன் பிகம்ஸ் ஃபெனாட்டிக்ஸ், ரிலிஜியஸ் ஃபெனாட்டிக்ஸ்.
நீங்க மதம் சார்ந்தவராக இருக்கணும், ஆனால் அதே சமயத்தில் தத்துவபூர்வமான எல்லாவற்றையும் புரிந்து கொண்டவராக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க மதம் சார்ந்த ஒரு வெறியன் ஆயிடுவீங்க.
In Chaitanya Chaitamrita, it is clearly said that Chaitanya Dayar Katha Karaha Vichar. You people, you try to understand the gifts of Chaitanya Mahaprabhu by your philosophical understanding, not blindly.
சைத்தன்ய சரிதாமிரதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, சைத்தன்யர தயார கதா கரக விசார, நீங்கள் சைத்தன்ய மகாபிரபு கொடுத்துருக்கூடிய வரத்தை தத்துவபூர்வமாக புரிந்து கொள்ளுங்க. கண்மூடித்தனமா இல்லை, தத்துவபூர்வமா.
விசார் கொடியில சித்தே பாய்வே சமக்கா. இஃப் யூ ஆர் ஆக்சுவலி வாய்ஸ் மேன், தென் யூ வில் ஃபைண்ட் இட் இஸ் சப்ளைம்.
மேலும் விசாரக்கரையிலே சித்தப்பாயிலே சமத்கார், நீங்கள் உண்மையிலேயே அறிவார்ந்த ஒரு நபர்னா இது மிக உயர்ந்த ஒரு விஷயன்றதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க.
And if you simply stick to your own religious ritualistic principle, don't try to understand the philosophy of everything, then you become a fanatic.
மேலும் நீங்கள் உங்களுடைய மத சம்பந்தமான கொள்கைகளில் சடங்குகளில் பிடிவாதமாக இருந்துக்கிட்டு மற்ற தத்துவங்களையும் புரிந்து கொள்றதுக்கு முயற்சி செய்யாதீங்க. நீங்க வெறுமனே ஒரு வெறியனா ஆயிடுவீங்க.
So we should not become religious fanatics, not dry mental speculators.
அதனால நம்ம வெறுமனே மத வெறியனாகவும் ஆகக்கூடாது, மன கற்பனையாளனாகவும் ஆகக்கூடாது.
Both these classes of men are dangerous. They cannot make any advance.
இந்த ரெண்டு வகையான நபர்களுமே ஆபத்தானவர்கள், அவர்களால எந்த முன்னேற்றத்தையும் அடைய முடியாது.
The combination. You should be religious, but try to understand each and every line philosophy.
ரெண்டும் சேர்ந்து இருக்கணும். நீங்க மதம் சார்ந்தவராகவும் இருக்கணும், அதே சமயத்தில் ஒவ்வொரு வரியும் தத்துவபூர்வமாக புரிந்து கொள்ளவும் செய்யணும்.
Just like in the Bible. There is the statement, God created this universe. It is a fact. But because modern educated persons are not explained how God created, how the process of creation, these things are explained in the Bhagavad.
உதாரணத்துக்கு பைபிளில் ஒரு கூற்று இருக்கு, கடவுள் இந்த பிரபஞ்சத்தை படைத்தார் அப்படின்றது. அது உண்மை. ஆனால் இப்போ நவீன இந்த படித்த அறிஞர்களுக்கு கடவுள் எப்படி படைத்தார் அப்படின்றது அங்கே விளக்கப்படாததுனால, அந்த படைப்போட வழிமுறை என்ன அப்படின்றது தெரியாததால், இதெல்லாம் பாகவதத்தில் விளக்கப்பட்டிருக்கு.
How the sky became in existence, then the earth became in existence, fire became in existence. There is a process, general graduation.
எப்படி இந்த ஆகாயம் இருப்புக்கு வந்தது, எப்படி இந்த காற்று இருப்புக்கு வந்தது, எப்படி நெருப்பு இருப்புக்கு வந்தது, இதெல்லாமே ஒரு படிப்படியான ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் வழிமுறை இருக்கு அதுக்கு.
Actually, God has created the world. There is no doubt about it. But because it is not philosophically explained, the modern educated person, they don't accept.
உண்மையிலே கடவுள் இந்த உலகத்தை படைச்சிருக்கார், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் தத்துவபூர்வமாக அது விளக்கப்படாத இருக்கிறதுனால இன்னைக்கு இந்த படித்த நவீன மக்கள் அதை ஏற்றுக்கொள்றதில்லை.
Bhagavad Gita, you will find everything, a combination of religious sentiments plus philosophical understanding. That is one.
அதனால பகவத் கீதையில் நீங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். மத சார்பான மன எழுச்சி, அதோடு சேர்த்து தத்துவபூர்வமான புரிதல், ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. அதுதான் தேவையானது.
The ultimate goal is Krishna, because the philosophers who are also sincerely searching after the absolute truth come in the end to Krishna consciousness. This is also stated in the Bhagavad Gita. The whole process is understood, is to understand the real position of the self in relation to the super self. The indirect process is philosophical speculation, by which gradually one may come to the point of Krishna consciousness. And the other process is by directly connecting with everything in Krishna consciousness.
Irandin irudhi nokamum Sri Krishnare Yenenil பூரண உண்மையை தேடி அலையும் தத்துவ ஞானிகளும் இறுதியில் கிருஷ்ண உணர்வையே அடைகின்றனர் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டு உள்ளது. பரமாத்மாவுடன் ஆத்மாவின் உண்மையான உறவு என்ன என்பதை புரிந்து கொள்வதற்காகவே மொத்த வழிமுறையும் கொடுக்கப்பட்டுள்ளது. தத்துவ சிந்தனையின் மூலம் படிப்படியாக கிருஷ்ண உணர்வினை அடைதல் மறைமுகமான வழிமுறையாகும். ஆனால் புத்தி யோகத்தின் மூலம் அனைத்தையும் கிருஷ்ணருடன் கிருஷ்ண உணர்வில் இணைத்தல் நேரடியான வழிமுறையாகும்.
Yes, if you want to go to the goal by philosophical speculation, analyzing, this is not spirit, this is neti neti, this is not Brahma, this is not spirit, that also will help you.
தத்துவ கற்பனைகளால உங்களுடைய குறிக்கோளை நீங்க அடையணும் அப்படின்னா, இது ஆத்மா இல்லை, நேத்தி நேத்தி, இது பிரம்மன் இல்லை, இது ஆத்மா இல்லை அப்படின்னு ஆராயறதும் கூட உங்களுக்கு உதவி செய்யும்.
பட் இன் தீஸ் ஏஜ் சச் பிலாசபிக்கல் ஸ்டடி, நாட் இன் தீஸ் ஏஜ், எவ்ரி ஏஜ், தட் இஸ் வெரி லாங் டர்ம் ப்ராசஸ்.
இந்த யுகத்தில் மட்டும் இல்லை, எல்லா யுகத்திலையுமே இப்படிப்பட்ட தத்துவபூர்வமான ஆராய்தலானது மிக நீண்ட வழிமுறை.
பட் வென் பீப்புள் லீவ்ட் ஃபார் வெரி வெரி லாங் டைம், இட் மே பி இட் வாஸ் பாசிபிள் டு அரைவ் அட் தி கோல் ஆஃப் லைஃப் பை சச் ப்ராசஸ், பட் இன் தீஸ் ஏஜ் தேர் இஸ் நோ டைம்.
ஆனால் மக்கள் எப்போ நீண்ட நீண்ட காலம் வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அந்த சமயத்தில் வேணா இந்த மாதிரியான வழிமுறை மூலமா அவர்களுடைய குறிக்கோளை அடையிறது அப்படின்றது சாத்தியமானதா இருந்திருக்கலாம். ஆனா இந்த யுகத்துல நமக்கு நேரம் இல்லை.
ஐ டு நாட் நோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு மீ ஜஸ்ட் ஆஃப்டர் கமிங் அவுட் ஆர் வைல் ஐ அம் சிட்டிங் இன் திஸ் ரூம்.
நான் இந்த அறையை விட்டு வெளியில வரும்போதோ அல்லது இந்த அறையில உட்கார்ந்திருக்கும் போதோ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது.
இப்னா big man, President Kennedy, he was going in procession. He never expected that he will be shot, but he is shot.
ஜனாதிபதியா இருந்த மிகப்பெரிய நபரான கென்னடி கூட ஊர்வலத்தில் போயிட்டு இருக்கும்போது தன்னை சுட்டுடுவாங்க அப்படின்னு அவருக்கு தெரியாது. ஆனா அவர் சுடப்பட்டார்.
So there is no certainty of our life this age. Therefore, we should take up the quick method for self-realization.
இந்த யுகத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் எதுவும் கிடையாது. அதனால தான் தன்னை அறிதலுக்காக நம்ம மிக வேகமான ஒரு வழிமுறையை எடுத்துக்கொள்ளணும்.
The long-term method will not help us. We are not prepared for neither. That is short-term, immediate effective. Chant Hare Krishna.
நீண்ட நாள் வழிமுறை நமக்கு உதவி பண்ணாது, நாம் அதுக்கு தயார்படுத்திக்கவும் இல்லை நம்மளை. அதனால தான் மிக குறுகிய காலத்தில் உடனடியான விளைவு கிடைக்கணும். ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுங்க, உடனடியான விளைவு அது.
And out of the other process is by directly connecting with everything in Krishna consciousness. Out of these two, the path of Krishna consciousness is better, because the philosophical process does not purify the senses. Krishna consciousness is...
தத்துவ சிந்தனையின் மூலம் படிப்படியாக கிருஷ்ண உணர்வினை அடைதல் மறைமுகமான வழிமுறையாகும். ஆனால் புத்தி யோகத்தின் மூலம் அனைத்தையும் கிருஷ்ணருடன் கிருஷ்ண உணர்வில் இணைத்தல் நேரடியான வழிமுறையாகும். இவ்விரண்டு வழிகளில் கிருஷ்ண உணர்வு வழியே சிறந்தது. ஏனெனில் இது தத்துவ பயிற்சிகளை சார்ந்து புலன்களை தூய்மைப்படுத்துவதில்லை. கிருஷ்ண உணர்வை தூய்மைப்படுத்தும் முறைதான்.
Philosophical process you can show by jugglery of words your academic qualification, but it will not take you to the right. We have seen many such philosophical speculators.
இந்த தத்துவ வழிமுறையில் உங்களுடைய வார்த்தை ஜாலங்கள், உங்களுடைய கல்வி தகுதி இதை எல்லாத்தையும் நீங்கள் காட்டலாம், ஆனால் உங்களை சரியான இலக்குக்கு அது இட்டு செல்லாது. நம்ம இந்த மாதிரி எத்தனையோ தத்துவ கற்பனையாளர்களை பார்த்துருக்கோம்.
They are simply talking in the meeting, but that's all. And if we study their private character, it is less than ordinary.
அவர்கள் வெறுமனே கூட்டங்களில் பேசுவாங்க, அவ்வளவுதான். ஆனால் அவர்களுடைய தனிப்பட்ட குணாதிசயங்கள்னு பார்த்தோம்னா ஒரு சாதாரண மனிதனை விட ரொம்பவும் தாழ்ந்ததா இருக்கும்.
Less than ordinary. That will not help us in this age.
அது நமக்கு இந்த யுகத்தில் உதவி செய்யாது.
You may take some credit in a meeting. Oh, he is very nice speaker. So what is that? If you become a nice speaker, what will help you in your spiritual realization?
உங்களுக்கு அந்த மீட்டிங்கில் வேணா ஏதாவது புகழ் கிடைக்கலாம். ஓ, இவர் ரொம்ப நல்லா பேசுறாருங்க. சரி, இப்போ ரொம்ப நல்லா பேசுறாருன்னு சொல்றதால உங்களுடைய ஆன்மீக உணர்தலுக்கு அது எப்படி உதவி பண்ணும்?
This is, if you do 1 minute Hare Krishna, it will give you immediate result.
ஒரு நிமிஷம் நீங்க ஹரே கிருஷ்ணா சொன்னாலும் அது உடனடியான பலனை உங்களுக்கு கொடுக்கும்.
1 second if you chant or hear. This is so nice. Directness. Immediately.
ஒரு வினாடி நீங்க ஹரே கிருஷ்ணான்னு சொன்னாலும் அது ரொம்ப நல்லது. அது நேரடியான வழிமுறை, உடனடியான விளைவு இருக்கு. கிருஷ்ண உணர்வை தூய்மைப்படுத்தும் முறைதான். பக்தி தொண்டு என்னும் நேர்வழி சுலபமானதும் சிறந்ததுமாகும்.
Not merely by abstaining from work can one achieve freedom from reaction, nor by renunciation alone can one attain perfection.
Yes.
4th ஸ்லோகம். செயல்களிலிருந்து விலகிக் கொள்வதால் விளைவுகளிலிருந்து ஒருவன் விடுதலை பெற முடியாது. துறவால் மட்டும் பக்குவமடைதல் என்பதும் இயலாததாகும்.
The renounced order of life can be adopted upon being purified by the discharge of the prescribed form of duty. The prescribed form of duties is laid down just to purify the heart of materialistic men. Without the purifying process, one cannot attain success by abruptly adopting the fourth order of life.
லௌகிக மனிதனின் இதயத்தை தூய்மைப்படுத்துவதற்காக பல்வேறு கடமைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இத்தகு கடமைகளை செய்து தூய்மை பெற்ற பின்புதான் துறவு வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும். தூய்மையடையாமல் திடீரென்று வாழ்வின் 4th நிலையான சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்வதால் யாரும் வெற்றி பெற்று விட முடியாது.
Renunciation is the fourth order of life according to Vedic civilization.
வேத நாகரிகத்தின்படி துறவு வாழ்க்கை அப்படின்றது வாழ்க்கையின் 4th நிலை.
Just like we are sannyas, so we are also householder. I have got my wife still living, I have got my children, but I have been able to come to this stage of renunciation, forgetting my all relationship with my wife and children and family and home, because I was trained gradually.
உதாரணத்துக்கு நம்ம இங்க சன்னியாசியா இருக்கோம். நான் ஒரு கிரகஸ்தனாகவும் இருந்தேன். எனக்கு என்னுடைய மனைவி இருக்காங்க, இன்னமும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு என்னுடைய குழந்தைகள் இருக்காங்க. ஆனால் நான் படிப்படியாக இந்த துறவு வாழ்க்கைக்கு வந்திருக்கேன். என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், எல்லா உறவையும் மறந்துட்டு, என்னுடைய குடும்பத்தெல்லாம் மறந்துட்டு, ஏன்னா நான் படிப்படியாக அதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கேன்.
I was trained as brahmachari, as grihastha, by the mercy of our spiritual master.
எங்களுடைய ஆன்மீக குருவோட கருணையால பிரம்மச்சாரியாவும் கிரகஸ்தராகவும் நான் பயிற்சி
அளிக்கப்பட்டேன். அதனாலதான்
நான் எதையும் உணரல. ஆனா திடீர்னு இப்ப நம்ம சன்னியாசம் எடுத்துட்டோம் அப்படின்னா,
then we have seen many persons abruptly taking or without understanding the self-realization process. He fails. He again comes back to the materialistic way of life in a different form.
தன்னை உணர்தல் என்ற இந்த வழிமுறையில எந்த ஒரு புரிதலும் இல்லாம திடீர்னு சன்னியாசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களை நாம பார்த்திருக்கோம். அவங்க வீழ்ச்சி அடைறாங்க. அவர்கள் மறுபடியும் இந்த பௌதிக வாழ்க்கைக்கு வேறொரு வடிவத்தில் வராங்க.
சப்போஸ் ஹி பிகின்ஸ் இன் ஃபிலந்த்ரோபிக் வார்க், சம் ஹாஸ்பிட்டலைசிங் ஆர் ஓபனிங் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், தட் இஸ் நைஸ். But these things are being done by the government and many philanthropic persons. That is not the duty of a sannyasi.
அவர் சமுதாய சேவையை தொடங்குறாருன்னு வைங்க. ஏதோ ஒரு மருத்துவமனை திறக்கிறார், அல்லது கல்வி நிறுவனத்தை திறக்கிறார், அதெல்லாம் நல்லது தான். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அரசாங்கத்தாலையும் சமூக சேவகர்களாலையும் செய்யக்கூடியது. அது சன்னியாசியுடைய கடமை கிடையாது.
A sannyasi, a renounced order of life, his main business is to spread Krishna consciousness or God consciousness. That is his real business.
துறவு வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சன்னியாசியோடைய முக்கியமான கடமை கிருஷ்ண உணர்வை அல்லது கடவுள் உணர்வை பிரச்சாரம் செய்யறது. அதுதான் அவருடைய உண்மையான கடமை.
But if one has not the taste, what is Krishna consciousness, simply accept sannyas, then he will do all this nonsense work.
ஆனால் ஒருத்தருக்கு இந்த கிருஷ்ண உணர்வுன்னா என்னன்றதான ருச்சியை உணரலன்னா அவர் வெறுமனே சன்னியாசம் ஏத்துக்கிறார். அதனால அவர் இந்த அபத்தமான செயல்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருப்பார்.
And of course I don't wish to name here. Some of our students went to a very big swami here in New York. He found that he was smoking.
நான் இங்க பெயரை சொல்ல விரும்பல. இங்க நியூயார்க்ல ஒரு பெரிய சுவாமி இருக்காரு. அவரை பார்க்கறதுக்கு நம்முடைய மாணவர்கள் ஒருத்தர் போயிருந்தார். அவர் அங்க இவர் புகைப்பிடிச்சிட்டு இருக்கிறத பார்க்கிறார்.
And the student said, Swamiji, we don't smoke. And he was the same.
அந்த மாணவர் சொல்றார், நாங்க புகைப்பிடிக்கிறது கிடையாது அப்படின்னு. அவருக்கு அது வெக்கமா போயிடுச்சு, ரொம்ப வெக்கப்பட்டார்.
So what is the use of taking this kind of sannyas? Sannyas means to give up all material contaminated activities for the sake of the Supreme Lord. That is called sannyas.
Sannyasa appadina andha mulumudar kadavulukkaga bhaudigamana kalangangal adainda ella seyalgalaiyum kai vidradhu dhaan sannyasam nu alaikkapadudhu.
Shat, nyas, sannyas, this is the combination. Shat means the supreme, the ever-existing. And nyas means renunciation. That means one who has renounced everything for serving the supreme. He is real sannyas.
Sat, nyasa. அப்படின்ற இந்த ரெண்டும் சேர்ந்து சந்நியாசம். சத் அப்படின்னா உச்சமானது, எப்பவும் நிலைத்து இருக்கக்கூடியது. நியாசா அப்படின்னா துறவு. அப்படின்னா அதாவது அவர் அந்த உச்சமான ஒன்றுக்காக எல்லாத்தையும் திறந்திருக்கிறார். அவர் தான் உண்மையான சன்னியாசி.
He may take this dress or not, that doesn't matter. Anyone who has sacrificed his life for service of the Supreme Lord, he is a sannyasi. That will be explained in the fifth chapter.
அவர் இந்த மாதிரி உடையை உடுத்துக்கலாம் இல்லாம போகலாம், அது முக்கியம் அல்ல. யாரோ ஒருத்தர் அந்த முழுமுதற் கடவுள் சேவைக்காக எல்லாத்தையும் தியாகம் செய்யறாங்களோ அவர் சன்னியாசி. அது 5வது அத்தியாயத்தில் விளக்கப்படவிருக்கு. மேலும் படிங்க.
According to the empirical philosophers, simply by adopting sannyas or retiring from fruitive activities, one at once becomes as good as Narayana, God. But Lord Krishna does not approve this principle. Without purification of heart, sannyas is simply a disturbance to the social order. On the other hand, if somebody takes to the transcendental service of the Lord, even without discharging his prescribed duties, whatever he may be able to advance in the cause is accepted by the Lord. Sarvam mati yasya dhammasya tanyate mahato bayat.
பலநோக்க செயல்களிலிருந்து ஓய்வு பெற்று சந்நியாசத்தை ஏற்றுக்கொள்வதால் ஒருவன் நாராயணரின் நிலைக்கு உடனடியாக வந்து விடுவதாக சாங்கிய தத்துவவாதிகள் எண்ணுகின்றனர். ஆனால் பகவான் கிருஷ்ணர் இக்கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதயம் தூய்மையடையாத நிலையில் ஏற்கப்படும் சந்நியாசம் சமூகத்திற்கு தொல்லையே ஏற்படுத்தும். அதே சமயத்தில் இறைவனுடைய திவ்யமான தொண்டில் ஈடுபடுபவன் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றவில்லை எனினும் ஆன்மீகத்தில் எந்த அளவிற்கு முன்னேறி உள்ளானோ அந்த அளவிற்கு இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றான். சொல்பமபியஸ்ய தர்மஸ்ய தியாயதோ மகதோ பயாத்.
சொல்பமபியஸ்ய தர்மஸ்ய த்ராயதி மகதோ பயாத். சொல்பம் மீன்ஸ் வெரி லிட்டில். அபி ஆல்தோ அஸ்ய ஆஃப் திஸ் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் தர்மஸ்ய ஆக்குபேஷன் Trayate, deliver. Mahato, great. Bhayat, fearfulness.
Svalpam apyasya dharmasya trayate mahato bhayat. Svalpam apdina mika kuraivana. Apina irundalum. Asya apdina inda Krishna unarvu. Dharmasya apdina tholil. Trayate apdina viduvikkudu. Mahato apdina periya. Bhayat. பயத்திலிருந்து.
Even the slight performance of such a principle enables one to overcome great difficulty.
Yes.
இத்தகு கொள்கையில் ஆற்றப்படும் மிகச்சிறிய செயலும் மாபெரும் கஷ்டங்களை வெற்றி கொள்ள உதவும்.
All men are forced to act helplessly according to the impulses born of the modes of material nature. Therefore nobody can refrain from doing something, not even for a moment.
5th ஸ்லோகம். பௌதிக இயற்கையிடமிருந்து பெறப்பட்ட குணங்களுக்கு தகுந்தாற்போல ஒவ்வொருவரும் சுதந்திரம் ஏதுமின்றி செயல்படுவதற்கு வற்புறுத்தப்படுகின்றனர். எனவே ஒரு கணம் கூட செயல்கள் எதையும் செய்யாமல் இருப்பது எவருக்கும் சாத்தியமில்லை. லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கக்கூடிய ஒரு யோகா கற்றுக் கொடுக்கக்கூடிய நிறுவனத்தோட அறிவிப்பு பலகையை பார்த்தோம். நீங்க அமைதி ஆனீங்கன்னா நீங்க கடவுளாகலாம் அப்படின்னு
இருந்தது. ஆனா
இங்க கிருஷ்ணர் சொல்றார் உன்னால ஒரு க்ஷணம் கூட அமைதியா இருக்க முடியாதுன்னு. பாருங்க, இதெல்லாம் தான் நடந்துட்டு இருக்கு.
வா.
This is not a question of embodied life. It is the nature of the soul itself to be always active. The proof is that without the presence of the spirit soul, there is no movement of the material body. The body is only a dead vehicle to be worked by the spirit soul. And therefore it is to be understood that the soul is always active and cannot stop even for a moment. As such, the spirit soul has to be engaged in the good work of Krishna consciousness. Otherwise, it will be engaged in the occupations dictated by the illusory energy. In contact with material energy, the spirit soul acquires material modes, and to purify the soul from such affinities, it is necessary to engage it in the prescribed duties enjoined in the shastras or scriptures. But if the soul is engaged in his natural function of Krishna consciousness, whatever he is able to do is good for him.
உடல் பெற்ற வாழ்வில் மட்டுமல்ல, ஆத்மாவின் இயல்பே எப்போதும் இயங்கிக் கொண்டிருப்பதாகும். ஆத்மா இல்லாவிடில் ஜட உடல் நகர முடியாது. ஆத்மா எப்போதும் இயங்கிக் கொண்டிருப்பதும் ஒரு கணம் கூட நிறுத்த முடியாததும் ஆகும். அத்தகு ஆத்மாவினால் இயக்கப்படக்கூடிய ஓர் உயிரற்ற வாகனமே உடல். எனவே கிருஷ்ண உணர்வின் நற்செயல்களில் ஆத்மா ஈடுபடுத்தப்பட வேண்டும். இல்லையெனில் அது மாயாசக்தியினால் ஆணையிடப்படும் செயல்களில் ஈடுபடுத்தப்பட்டுவிடும். ஜட இயற்கையின் உறவால் ஆத்மா பௌதிக குணங்களை பெறுகின்றது. இது போன்ற பாதிப்புகளில் இருந்து ஆத்மாவை தூய்மைப்படுத்துவதற்காக சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை செய்தல் அவசியமாகும். ஆனால் ஆத்மா தனது இயற்கையான செயலான கிருஷ்ண உணர்வில் ஈடுபடுத்தப்பட்டால் அவனால் செய்ய முடிந்தவை அனைத்தும் நன்மையே.
Practically that is real silence. If you simply engage yourself in activities of Krishna consciousness, then automatically your activities in Maya become silent.
நடைமுறையில் அதுதான் உண்மையான அமைதி. நீங்கள் வெறுமனே கிருஷ்ண உணர்வு செயல்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா பிறகு தானாகவே மாயாவிலிருந்து நீங்கள் செய்யப்படும் செயல்கள் அமைதி ஆகிடுது.
Just like the same example I have given. Here is a glass. If you want to fill up with milk, the water will go automatically. You have to throw away the water. You cannot put the water and the milk at the same time in this glass.
நான் கொடுத்த அதே எடுத்துக்காட்டு, இங்கே கிளாஸ் இருக்கு. இப்போ இதில் நீங்கள் பாலை நிரப்பணும் அப்படின்னா இதில் இருக்கிற தண்ணி தானாகவே வெளியில் போகணும். அதை நீங்கள் தூக்கி ஊற்றணும். உங்களால் பால் தண்ணியும் ரெண்டுத்தையும் இந்த கிளாஸுக்குள்ளே வைக்க முடியாது.
சிமிலர்லி, இஃப் யூ பிகம் ஆக்டிவ் இன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், யூ ஆட்டோமேட்டிக்கலி பிகம் சைலண்ட் இன் மெட்டீரியல் ஆக்டிவிட்டி விதவுட் எனி செப்பரேட் எண்டெவர்.
அதே மாதிரி நீங்கள் கிருஷ்ண உணர்வு செயல்களில் எப்பவும் செயல்பட்டுட்டே இருக்கீங்கன்னா தானாகவே நீங்கள் பௌதிகமான செயல்களில் அமைதி ஆயிடுறீங்க. எந்த ஒரு தனிப்பட்ட முயற்சியுமே இல்லாமல் அது ரொம்ப நல்லது.
அண்ட் இஃப் யூ ட்ரை ஆர்டிஃபிஷியலி டு ஸ்டாப் டு பிகம் சைலண்ட் ஃப்ரம் மெட்டீரியல் ஆக்டிவிட்டீஸ், இட் வில் நாட் பி பாசிபிள்.
மேலும் நீங்கள் செயற்கையாக முயற்சி செய்தீங்கன்னா நீங்க அமைதி ஆகணும், எல்லா பௌதிக செயல்களையும் நிறுத்தணும் அப்படின்னா அது சாத்தியம் இல்லை.
யூ மே மெடிடேட் ஃபார் 15 மினிட்ஸ் ஆர் ஃபார் 1500 மினிட்ஸ் ஆர் 15,000 இயர்ஸ், இட் வில் நாட் பி பாசிபிள். தி மைண்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங்.
நீங்க 15 நிமிஷமோ 1500 நிமிஷங்களோ 15,000 வருஷங்களோ கூட தியானிக்கலாம், அது சாத்தியம் இல்லை. மனசு ரொம்பவும் பலம் வாய்ந்தது.
Mind's business is to accept and reject, accept and reject. You accept something, you reject something.
மனசோட வேலையே ஏற்றுக்கொள்றதும் மறுக்கிறதும் தான். ஏற்றுக்கொள்ளும் மறுக்கும், ஏதாவது ஏற்றுக்கொள்ளும் ஏதாவது மறுக்கும்.
The better thing is that we accept something, Krishna consciousness, under the direction of desire fixation, and that is your, should be the aim of life and your success.
சீட பரம்பரை மூலமாக வரக்கூடிய இந்த கிருஷ்ண உணர்வை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக இருக்கணும். அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், அதுதான் சிறந்தது.
You have to accept something. You simply by rejecting, it will not help you. But you have to accept something. That acceptance is Krishna consciousness.
வெறுமனே நிராகரிக்கிறது உங்களுக்கு உதவி பண்ணாது. ஆனால் நீங்க எதையாவது ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. ஏற்றுக்கொள்ள வேண்டியது கிருஷ்ண உணர்வா இருக்கணும்.
சிம்பிளி நிகேஷன் வில் நாட் ஹெல்ப். யூ மஸ்ட் ஹேவ் சம் பாசிட்டிவ் என்கேஜ்மென்ட்.
எதிர்மறையா இருக்கிறது உங்களுக்கு உதவி பண்ணாது. உங்களுக்கு நேர்மறையான செயல்பாடுகள் ஏதாவது இருக்கணும்.
ஸ்ரீமத் பாகவதம் or execute the devotion of service properly, or even if he falls down from the standard, there is no loss or evil for him. And even though he carries out all the injunctions for purification in the sastras, what does it avail him if he is not Krishna conscious? So the purifying process is necessary for reaching this point. Sannyas, or any purifying process, is meant for helping one to reach the ultimate goal of becoming Krishna conscious, without which everything is considered a failure.
ஸ்ரீமத் பாகவதம் இதனை உறுதிப்படுத்துகின்றது. கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொண்டவன் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை கடைபிடிக்காமல் இருந்தாலும், பக்தி தொண்டை சரிவர பயிற்சி செய்யாவிட்டாலும், தன் நிலையிலிருந்து வீழ்ச்சி அடைந்தாலும் நஷ்டமோ தீமையோ அவனுக்கில்லை. ஆனால் கிருஷ்ண உணர்வை அடையாமல் சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள தூய்மைப்படுத்தும் சடங்குகளை எல்லாம் நல்ல முறையில் செய்தாலும் அவற்றால் ஒருவனுக்கு என்ன பலன்? கிருஷ்ண உணர்வில் இந்த நிலையை அடைய தூய்மைப்படுத்தும் முறை இன்றியமையாததாகும். எனவே சந்நியாசம் அல்லது எந்த தூய்மைப்படுத்தும் முறையுமே இறுதி நோக்கமான கிருஷ்ண உணர்வை அடைவதற்கு உதவி செய்வதற்காகத்தான். கிருஷ்ண உணர்வை அடையவில்லை எனில் அனைத்தும் தோல்வியாகவே கருதப்படுகின்றன. அவ்வளவுதான். ஏதாவது கேள்வி இருக்கா? நிறைய மக்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமைகளை செய்யறதை விட்டுட்டு பெயரளவிலான தியானத்தில் ஈடுபடுறாங்க. உண்மையிலே அவர்களுடைய இந்த செயல்கள் பாவகரமானதா?
மெடிடேஷன் that you can see from the result, you will find so many person meditating, but see their life.
தியானமா? அந்த பலனை வச்சு நீங்க அதை பார்க்கலாம். எத்தனையோ மக்கள் தியானம் செய்யறாங்க, ஆனா அவங்க வாழ்க்கையை பாருங்க.
பலனை பொறிச்சியாச்சு. One has to be judged by the result.
பலன பரிச்சயத்தை ஒருத்தர் பலனை வச்சு தான் தீர்மானிக்கணும்.
You have worked very hard and supposed to be very rich man, but if I see that you have no nice apartment, neither any car, neither any opulence, so what kind of businessman you have earned? That can be understood immediately.
நீங்க கடினமா உழைச்சிருக்கீங்கன்னா நீங்க ஒரு பெரிய செல்வந்தரா இருக்கணும். ஆனா உங்ககிட்ட நல்ல அபார்ட்மெண்ட் இல்லை, நல்ல கார் இல்லை, அல்லது வேற எந்த ஐஸ்வர்யங்களும் இல்லை அப்படின்னா, அப்போ எந்த மாதிரியான ஒரு வியாபாரி நீங்க எப்படி சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்றத உடனடியாகவே பார்க்க முடியுமே.
சோ இஃப் ஒன் by practice of meditation is actually advancing in spiritual life, why he is materially affected?
ஒருத்தர் தியான பயிற்சியினால உண்மையிலே ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் அடைகிறார் அப்படின்னா அவர் ஏன் பௌதிகமா பாதிக்கப்படுறார்?
What is the difference between a person materially affected and spiritually advanced?
பௌதிகமா பாதிக்கப்பட்டவருக்கும் ஆன்மீகமா முன்னேற்றம் அடைந்த நபருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன?
டேக் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஸ்டூடெண்ட், வி மே நாட் பி வெரி மச் ஹைலி அட்வான்ஸ் அட்மிட்டிங் தட், பட் அட்லீஸ்ட் இஃப் எனி ஜென்டில்மேன் கம்ஸ், இஃப் ஹி சின்சியர், ஹில் அப்ரிஷியேட் ஹவ் பியூர் தேர் அட்லீஸ்ட் தேர் பிராக்டிஸ்.
உதாரணத்துக்கு நம்முடைய மாணவர்களை எடுத்துக்கோங்க. அவங்க வேணா ரொம்ப மிக முன்னேற்றம் அடையாதவர்கள் வேணா சொல்லலாம், அதை ஒத்துக்கலாம். ஆனால் எந்த ஒரு தீவிரமான ஒரு பண்பாளர் வந்தாலும் அவர் இவங்க எந்த அளவுக்கு தூய்மை அடைஞ்சிருக்காங்கன்றத பார்க்குறாங்க, அதை பாராட்டுறாங்க. குறைஞ்சது அவங்க பயிற்சி செய்துட்டு இருக்காங்க.
அதனால
பலனை வைத்து தான் ஒருத்தரை பார்க்கணும்.
But we have seen so many meditators, they cannot change even their daily nonsense habits. So what result they have obtained, they have achieved, I cannot understand.
ஆனா நம்ம எத்தனையோ தியானம் செய்யறவர்களை பார்த்திருக்கோம். அவர்களால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தினசரி அந்த அபத்தமான பழக்கங்களை கூட மாற்றிக்கொள்ள முடியல. அப்போ அவங்ககிட்ட என்ன பலன் இருக்கு, அவங்க என்ன அடைஞ்சிருக்காங்க, அதை என்னால் புரிந்து கொள்ள முடியலையே.
By the result one has to take account, not by simply jugglery of words.
பலனை வைத்து தான் ஒருத்தரை நிர்ணயிக்கணும். வார்த்தை ஜாலங்களால் அல்ல.
ஜஸ்ட் லைக் தேர் இஸ் எக்ஸாமினேஷன், ஒன் ஸ்டூடெண்ட் சேஸ் ஓ ஐ ஹவ் ஸ்டடிட் சோ மச், பட் வென் தி எக்ஸாமினேஷன் மஸ்ட் டேக்கன் ஹி ஃபெயில்ட், வாட் டஸ் இட் மீன் தட் ஹி ஸ்டடி, தட் மீன்ஸ் ஹி டிட் நாட் ஸ்டடி.
உதாரணத்துக்கு தேர்வு நடக்குது, ஒரு மாணவன் சொல்கிறான் நான் நிறைய படிச்சிருக்கேன்னு, ஆனால் அவன் தேர்வு எழுதினதுக்கப்புறம் அவன் தோல்வி அடைகிறான், அப்படின்னா அவன் படிக்கலன்னு அர்த்தம்.
The taste is, the spiritual advancement means minimizing material activities. Bhakti parashanu bhava virakti annatrasya. Automatically, they will be detestful for material engagement.
இங்க சோதனை என்ன அப்படின்னா, ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்னா பௌதிகமான செயல்களை குறைத்து கொள்றது. பக்தி பரேஷானுபாவோ விரக்தி அந்யத்ரஸ்யாத், தானாகவே பௌதிகமான ஈடுபாடுகளில் அவங்களுக்கு ருச்சி இருக்காது.
Spiritual advancement means that, just like a hungry man, if you give him to eat, as soon as he begins to eat, immediately he feels satisfaction.
ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்னா அதுதான். உதாரணத்துக்கு ஒருத்தன் பசியோடு இருக்கான், நீங்கள் சாப்பிட கொடுத்தீங்கன்னா அவன் சாப்பிட தொடங்கின உடனே அவன் உடனடியாக திருப்தி அடைகிறான்.
And when he is fully fed, he'll say, no, I don't want anymore. Similarly, spiritual advancement means proportionally one should be detestful to material engagement. That is the test.
மேலும் அவன் நிறைய சாப்பிட்ட உடனே அவன் சொல்லுவான், இல்லை இல்லை எனக்கு இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு. அதே மாதிரி ஆன்மீக முன்னேற்றம் அப்படின்னாவே அதுக்கேற்ற அளவுக்கு அவனுக்கு பௌதிகமான ஈடுபாடுகளில் ஆர்வம் இருக்காது. அதுதான் இங்கே தேர்வு.
So if anyone is advancing by meditation or bhakti yoga or Krishna consciousness, one has to give evidence that he is now being proportionally detached from this material engagement. That is the test.
இப்போ யாராவது ஒருத்தர் தியானத்தினாலேயோ பக்தி யோகத்தினாலேயோ கிருஷ்ண உணர்வுனாலேயோ முன்னேற்றம் அடைகிறார் அப்படின்னா, அவர் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காரோ அந்த அளவுக்கு பௌதிக ஈடுபாடுகளில் அவர் பற்றற்றவராக இருக்கணும். அதுதான் அது அதுக்கான தேர்வு.
This is not for only the meditators, it is for you also. How far you are advancing in Krishna consciousness, you test yourself. How far you have become detached from material consciousness. That's all.
இது தியானம் செய்கிறவர்களுக்கு மட்டும் இல்லை, இது உங்களுக்கும் கூட. எவ்வளவு தூரம் நீங்கள் கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு இந்த பௌதிக உணர்வில் இருந்து நீங்கள் பற்றற்று இருக்கீங்க, அவ்வளவுதான்.
தி ப்ரொபோர்ஷனட்லி யூ ஹவ் அட்வான்ஸ் இன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ், தி ப்ரொபோர்ஷனட்லி யூ வில் நாட் லைக் மெட்டீரியல் என்கேஜ்மெண்ட். If you have advanced 10%, then in 10% you become detached. That is the way.
நீங்கள் கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிற அதே அளவுக்கு பௌதிகமான ஈடுபாடில் உங்களுக்கு விருப்பம் இருக்காது. நீங்கள் 100% முன்னேற்றம் அடைஞ்சிருக்கீங்கன்னா 100% நீங்கள் பற்றற்றவராக இருப்பீங்க. அதுதான் வழி.
So everyone has to test himself how far I have advanced. That means how far I have become detached with material contamination. That's all.
அதனால ஒவ்வொருத்தருமே தன்னை சோதிச்சு கொள்ளணும், எவ்வளவு நான் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா எந்த அளவுக்கு நான் இந்த பௌதிக கலங்கங்களிலிருந்து பற்றற்று இருக்கேன், அவ்வளவுதான்.
The test is in your hand. And if you are sincere, then you should test yourself. And if you want to make sure, that is different.
சோதிச்சு பார்க்கறது உங்க கையில் இருக்கு. நீங்க தீவிரமா இருக்கீங்கன்னா நீங்க சோதிச்சு பார்க்கணும், இல்ல நீங்க சும்மா படம் காட்டணும்னா அது வேற விஷயம்.
That is explained in the second chapter. sitapragna, the behavior of a person who has advanced in spiritual consciousness, that is explained. You have studied. He talks like that, he walks like that, he behaves like that. So many things they have been explained. These are the tests.
அது இரண்டாவது அத்தியாயத்தில் விளக்கப்பட்டிருக்கு. சித பிராக்யா, ஆன்மீக உணர்வில் முன்னேற்றம் அடைந்த ஒரு நபர் பற்றி ஏற்கனவே விளக்கப்பட்டிருக்கு. அதை நீங்கள் படிச்சுங்க. அவர் எப்படி பேசுகிறார், அவர் எப்படி நடந்துக்கிறார், அவர் எப்படி நடக்கிறார், அவர் எப்படி பழகிறார், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் விளக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தான் சோதனை.
So we may not be able to achieve all the success immediately, but everyone should try to follow. The meditation process is also one process. That is also one of the process. That is good.
அதனால் ஒருத்தர் உடனடியாக இந்த வெற்றி அடைய முடியாமல் கூட போகலாம். ஆனால் எல்லாருமே அதை பின்பற்றுறதுக்கு முயற்சிக்கணும். தியான வழிமுறையும் கூட ஒரு வழிமுறை தான். அதுவும் நல்லதுதான்.
But we simply say that this process is not, very fruitful in this age. In this age, this chanting of Hare Krishna is the most beneficial process.
ஆனா வெறுமனே நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த வழிமுறை இந்த யுகத்துக்கு பலனளிக்க கூடியதல்ல. ஹரே கிருஷ்ணா ஜபம் செய்யறது மிகவும் பலனளிக்கக்கூடியது.
That is our program. We don't duplicate the meditational process. That is a process, standard process. But we don't say, we have not manufactured it, it is the Shastra says. And Krite Jadhyato Vishnu, meditation of Vishnu was possible in the Satya Yuga when people used to live for 100,000 years.
இதுதான் நம்முடைய நிகழ்ச்சி. நாம் வந்து தியான வழிமுறையை குறைச்சி சொல்றதில்லை. அந்த வழிமுறை ஒரு தரமான வழிமுறை. ஆனால் நம்ம எதையும் உற்பத்திங்க பண்ணி சொல்லலை. சாஸ்திரங்கள் சொல்லுது, கிருத்தேய தியாயத்தோ விஷ்ணு, விஷ்ணு மேலே தியானம் செய்கிறதுன்றது சத்தியுகத்தில் சாத்தியமானது. அப்போ மக்கள் வந்து 100,000 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க.
Just like Valmiki Muni, he meditated for 60,000 years. He got perfect. It is very difficult even to meditate for 60 minutes at a time. You see? Krite Jadhyato Vishnu, that process was recommended in the Satya Yuga.
உதாரணத்துக்கு வால்மீகி முனி அவர் 60,000 வருடங்கள் தியானம் செய்தார். அவர் பக்குவம் அடைஞ்சார். இங்கே இப்போ நம்மளால் 60 நிமிஷம் கூட ஒரே சமயத்தில் தியானம் செய்ய முடியறதில்லை. கிருத்தேய தியாயத்தோ விஷ்ணு, இந்த வழிமுறை வந்து சத்தியுகத்துக்காக பரிந்துரைக்கப்பட்டது.
அண்ட் தி நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் த்ரிதாயாங்க ஜெகது மகை. தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பை performing great sacrifices. That is very costly affair. Nobody has money. Suppose if I prescribe performance of some sacrifice and if I order that you have to secure 100 tons of butter or ghee, can you secure?
மேலும் அடுத்த வழிமுறை த்ரேதாயாம் எச்சத்தோ மகைகை. அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மிகப்பெரிய யாகங்கள் செய்கிறது, அது ரொம்பவும் செலவழித்து செய்யணும். யாருக்கிட்டையும் பணம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு யாகம் செய்கிறதுக்கு என்ன வேணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் 100 டன் வெண்ணெயோ நெய்யோ கொடுக்கணும் அப்படின்னா உங்களால் சேகரித்து கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? அதனால தான் அதுவும்
சாத்தியமில்லை. Dāpari paricajyāyān. Temple worship is also not possible. Temple worship, we go in India, there are some temples still. Daily they are spending thousands of dollars for temple worship.
கோயில் வழிபாடு கூட சாத்தியமில்லை. நீங்கள் இந்தியாவுக்கு போனீங்கன்னா இன்னமும் கூட ஒரு சில கோயில்களில் ஆயிரக்கணக்கான டாலர் தினசரி செலவழிக்கிறாங்க.
டெய்லி தி ப்ராசஸ் இன் ஜெகநாத் டெம்பிள் 56 டைம்ஸ் ஆஃபர்ட் பிரசாதம் அண்ட் எனி டைம் யூ கோ தே வில் சப்ளை யூ பிரசாதம் ஃபார் 1000 பர்சன் இட் இஸ் ஆல்ரெடி ஸ்டில்
அது தினசரி வழிமுறை. ஜெகநாதர் கோயிலில் 56 முறை பிரசாத நைவேத்தியம் செய்யப்படுது. எந்த நேரத்தில் நீங்கள் போனாலும் அவங்க 1000 பேருக்கு பிரசாதம் கொடுக்க முடியும். அது தயாராக இருக்கு இன்னமும் கூட.
ஆல்தோ இந்தியா இஸ் பீங் அட்வர்டைஸ்ட் தேர் இஸ் நோ ஃபுட் பட் இஃப் யூ கோ டு ஜெகநாத் டெம்பிள் எனி டைம் அண்ட் ஆஸ்க் தி மேனேஜர் that we have come 1000 devotees please supply us prasadam yes ready
indiyavule unavu kedaiyadu appdin solli inge vilambara paduthirundalume kuda neenga jagannathar koyilukku poninga endha samayathilum naanga 1000 bhaktargal vandirukom engalukku prasadam kodunga appdin kettinga na andha nirvagi ha tayar appdimbar
so that is being that the arrangement is there from since last 2000 years the Jagannath has property, there is production, there is good management, that is going on. Similarly there is another temple Nathadwar, they are also spending thousands of in Madras also there are many temples, there is a big state, they are also collecting money daily $4,000-$5,000. Yes, still the temple arrangement is there.
கடந்த 2000 வருடங்களா இந்த ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. ஜெகநாதருக்கு பெரிய சொத்து இருக்கு, அங்க நல்ல நிர்வாகம் இருக்கு, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கோயில் இருக்கு நாத்தத்வார், அங்க கூட 1000 டாலர் செலவழிக்கிறாங்க. மெட்ராஸ்லயும் கூட பெரிய கோயில் இருக்கு, அங்க ஒரு பெரிய நிலம் இருக்கு, அங்கேயும் வந்து 4000 டாலர் 5000 டாலர் தினசரி வசூல் செய்கிறாங்க. இன்னமும் கூட இந்த மாதிரி கோயில் ஏற்பாடுகள்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கு.
ஸோ தட் ப்ராசஸ் இஸ் நாட் டு பி இன்ட்ரடியூஸ் நியூலி, இட் இஸ் நாட் பாசிபிள். பாகவத் சேஸ் கீதே தத்யாதோ விஷ்ணு தீதாயாங் ஜஜதோ மகை தாபரி பரிசத்யாயாங் கலோ கலோ மீன் இன் திஸ் ஏஜ் that harishankirtana simply by chanting you get the result of sacrifice, you get the result of meditation, you get the result of temple worship.
அதனால இந்த வழிமுறைகள் எல்லாம் பொதுசா அறிமுகப்படுத்துறது கிடையாது, அது சாத்தியம் இல்லை. அதனாலதான் பாகவதம் சொல்லுது கிருத்தேய தியாயத்தோ விஷ்ணு திரேதாயாம் எச்சத்தோ மகைகை துவாபரே பரிச்சரியாயாம் கலவு தத் ஹரி கீர்த்தனா. கலவு அப்படின்னா இந்த யுகம், தத் ஹரி கீர்த்தனாத் பெருமனே நாம உச்சாரணத்தினால நீங்க யாகம் செய்யறதனுடைய பலனை அடையுங்க, தியானம் செய்யறதனுடைய பலனை அடையுங்க, கோயில் வழிபாடுனுடைய பலனை அடையுங்க.
Here we are of course attempting to worship Jagannath with our teeny efforts, but if you go to the real Jagannath temple in Puri you'll see 56 times.
உறுதியா எங்க நம்ம ஜெகநாதரை வழிபடுறதுக்கு எடுக்கிற முயற்சி மிகச்சிறிய அளவு தான். ஆனா நீங்க உண்மையான அந்த ஜெகநாதர் கோயிலுக்கு பூரியில போய் பாத்தீங்கன்னா 56 முறை நைவேத்தியம் நடக்குது.
When Lord Chaitanya was invited by Sarvabhauma Bhattacharya, so he gave him so much rice and vegetables and all these things. So he thought it is offered to Jagannath. So he asked Sarvabhauma Bhattacharya, all right, give me little prasadam from this, I shall eat. So Sarvabhauma Bhattacharya said, no, you eat the whole thing. Oh, how it is possible? Then he gave the example, sir, you don't say like that. I know you are taking in the temple 56 times like this, and this is only a morsel of food for you.
சர்வபௌம பட்டாச்சாரியர் சைத்தன்ய மகாபிரபு அழைச்சிருந்தார். அப்போ அவருக்கு அங்கே நிறைய சாதம் காய்கறிகள் எல்லாம் சமைச்சு பரிமாறியிருந்தார். மகாபிரபு நினைச்சார் இது ஜெகநாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அதனால் அவர் சைத்தன்ய மகாபிரபு சர்வபௌம பட்டாச்சாரியிட்ட கேட்குறார், சரி இதிலிருந்து எனக்கு கொஞ்சம் பிரசாதம் கொடுங்க அப்படின்னு. சர்வபௌம பட்டாச்சாரியர் சொல்லார், இல்லை இது எல்லாத்தையும் நீங்கள் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு. ஓ எப்படி இது சாத்தியம்? அப்போ அவர் உதாரணம் கொடுக்குறார், ஐயா நீங்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடாது, எனக்கு தெரியும் நீங்கள் ஒரு நாளைக்கு 56 முறை இது மாதிரி சாப்பிட்றீங்க, இது வெறும் ஒருவாய் உணவு மாதிரி தான் அப்படின்னார்.
So actually, if you offer Krishna a prasadam, fulfilling the whole hall, as many times, 56 times, 56 times means you have got only 24 hours. How many times in an hour? Without sleeping, without doing anything, Krishna will accept. Krishna will accept.
உண்மையிலே கிருஷ்ணருக்கு நீங்கள் இந்த அறை முழுக்க பிரசாதம் நைவேத்தியம் செய்தாலும் கூட எத்தனை முறை? 56 முறை. 56 முறைன்றது என்ன? 24 மணி நேரம் தான் உங்களுக்கு இருக்குது. அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் எத்தனை முறை ஆகுது? தூங்காமல் வேறு எதையும் செய்யாமல் நீங்கள் செஞ்சாலும் கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்வார்.
And I want you American people, you have got so much money, you engage your money in that way. Don't spoil your life by this way and that way.
நானும் அந்த மாதிரி செய்யணும்னு விரும்புகிறேன். அமெரிக்கர்களான உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு, நீங்கள் உங்களுடைய பணத்தை அந்த விதத்தில் செலவழிங்க. உங்கள் வாழ்க்கையை வந்து இந்த விதத்தில் அந்த விதத்தில் வீணடிக்காதீங்க.
You can do that. You have got enough sufficient means to offer Krishna 56 times.
உங்களால் அதை செய்ய முடியும். உங்ககிட்ட போதுமான தேவையான வசதி இருக்கு கிருஷ்ணருக்கு 56 முறை நைவேத்தியம் செய்யறதுக்கு.
Just see the result.
பலனை பாருங்க.
That is utilization. That is karma yoga. One has the capacity to earn like anything and to spend for Krishna like anything. That is karma yoga.
அதுதான் முறையை உபயோகப்படுத்துறது. அதுதான் கர்ம யோகா. ஒருத்தருக்கு எவ்வளவு வேணால் சம்பாதிக்கிறதுக்கான தகுதி இருக்கலாம், அதே மாதிரி அதை கிருஷ்ணருக்காக எல்லாத்தையும் செலவழிக்கலாம். அதுதான் கர்ம யோகா.
இட் இஸ் நாட் இன் ஆர்சியா. So I have got chanting Hare Krishna, I shall go and sit down, eat at the expense of others and chant Hare Krishna. No.
இது ஏதோ செயலற்று இருக்கிறதல்ல. நான் ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுறேன், நான் அங்கே போய் உக்காந்துக்குவேன், நான் மற்றவர்கள் உழைப்பில் நான் சாப்பிட்டு இருப்பேன் ஹரே கிருஷ்ண ஜபம் பண்ணிக்கிட்டு. இல்லை,
திஸ் இஸ் கர்ம யோகம்.
இதுதான் கர்ம யோகம்.
பிராணை லட்சி தியாவாத் யூ ஹேவ் டு எம்ப்ளாய் யுவர் லைஃப், யுவர் மணி, யுவர் வேர்ட்ஸ் அண்ட் யுவர் இன்டெலிஜென்ஸ் ஆல் ஃபார் கிருஷ்ணா. தட் இஸ் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ்.
உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பணம், உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய புத்தி எல்லாத்தையும் கிருஷ்ணருக்காக ஈடுபடுத்தணும். அதுதான் கிருஷ்ண உணர்வு.
If you have got enough money, spend it for Krishna. Don't stop it.
உங்ககிட்ட போதுமான பணம் இருக்குன்னா கிருஷ்ணருக்காக செலவழிங்க, உங்களோட சேர்த்து வைக்காதீங்க.
The more you spend, more you become balanceless for spending Krishna, then more you are benefited. This is the path.
எந்த அளவுக்கு நீங்கள் செலவழிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு கையில் பணம் இல்லாமல் கிருஷ்ணருக்காக செலவழிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் பலனடைகிறீங்க. அதுதான் வழிமுறை. அது கர்மயோக பகுதியில் போதிக்கப்படும்.
Unless one is spiritually advanced, how he can sacrifice his hard-earned money for Krishna?
ஒருத்தர் ஆன்மீகமாக முன்னேற்றம் அடையலைன்ற பட்சத்தில் அவர் கடினப்பட்டு உழைச்ச பணத்தை எப்படி கிருஷ்ணருக்காக செலவழிக்க முடியும்?
Everyone thinks, oh, I have earned this money, working so hard. Why shall I spend it for Krishna? Let me keep it. I shall do it for my sense gratification. This kind of advancement is nowhere.
எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? ஓ, நான் ரொம்ப கடினப்பட்டு உழைச்சிருக்கேன், இந்த பணம் சம்பாதிச்சிருக்கேன், நான் ஏன் கிருஷ்ணருக்காக செலவழிக்கணும்? நான் என்னுடைய புலனை திருப்திக்காக இதை வச்சிட்ருக்கணும். இந்த மாதிரியான முன்னேற்றத்துக்கு மதிப்பு கிடையாது.
How one has learned to sacrifice everything for Krishna. That's like Arjuna.
அர்ஜுனனை போல எப்படி ஒருத்தர் கிருஷ்ணருக்காக எல்லாத்தையும் தியாகம் செய்யறதுன்றத கற்றுக்கொள்ளணும்.
He sacrificed his whole family for Krishna. In the beginning, he hesitated, how can I kill my family members, this fight? And when he became Krishna conscious, never mind, I shall kill all of them. This is called sacrifice.
அவன் அவனுடைய குடும்ப மொத்தத்தையும் கிருஷ்ணருக்காக அர்ப்பணிச்சான். ஆரம்பத்தில் அவன் தயங்கினான், எப்படி என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் கூட நான் சண்டை போடுவேன். ஆனால் அவன் கிருஷ்ண உணர்வுக்கு வந்ததுக்கு அப்புறம், பரவாயில்ல, நான் அவங்க எல்லாத்தையும் கொல்றேன், இதுதான் தியாகம்.
This is Krishna consciousness.
இதுதான் கிருஷ்ண உணர்வு.
He sacrificed all sentiments, all connection, everything for Krishna. That is called sannyas, real sannyas. Although you are a warrior, a fighter, a householder, having more than a dozen wives, but you are sannyas.
அவன் அவனுடைய எல்லா மன எழுச்சியையும் எல்லா தொடர்பையும் எல்லாத்தையும் கிருஷ்ணருக்காக தியாகம் செய்தான். இதுக்கு பேர் தான் சந்நியாசம், உண்மையான சந்நியாசம். அவன் ஒரு போர் வீரனாக இருந்தான், சண்டை போட்டான், அவன் குடும்பஸ்தனாக இருந்தான், அவனுக்கு ஒரு டசனுக்கு மேலே மனைவிகள் இருந்தாங்க, ஆனாலும் அவன் சன்னியாசி.
Because he sacrificed everything for Krishna. That is wanted. That is Krishna consciousness.
ஏன்னா அவன் எல்லாத்தையும் கிருஷ்ணருக்காக தியாகம் செய்தான். அதுதான் தேவையானது, அதுதான் கிருஷ்ண உணர்வு.
So everyone can test how far he has advanced. Simply by this, how far I have become prepared to sacrifice everything for Krishna.
அதனால ஒவ்வொருத்தருமே இது மூலமா தன்னை எந்த அளவுக்கு நான் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கேன்றத சோதிச்சு பார்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நான் எல்லாத்தையும் கிருஷ்ணருக்காக தியாகம் செய்ய தயாரா இருக்கேன்.
It doesn't require to take certificate from others. It can test himself. How far I am prepared.
மற்றவர்கள்டிருந்து அவன் சான்றிதழ் பெறணும் அப்படின்றது அவசியம் இல்லை. அவனே அவன் சோதிச்சு கொள்ளலாம், எந்த அளவுக்கு நான் என்ன
தயார்படுத்தியிருக்கேன்,
அப்ப எல்லாம் சரியா இருக்கும். இதுதான் தரம். சரி, ஹரே கிருஷ்ணா பாடுங்க.